நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் ஆதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் போராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் போராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடல் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவும் அந்த அடிப்படை கருத்துக்களிலிருந்து வரும் கேள்விகளைக்கு விடை காணும் சத்சங்கமாகவும் அமைகின்றது. இன்றைய சத்சங்கத்தில் ஒரு சாதகரிடமிருந்து ஒரே ஒரு கேள்வி மாத்திரம்தான் வந்திருக்கின்றது. ஆனால் அது மிகவும் ஒரு முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியை வைத்தே இன்று சத்சங்கத்தை பாபாஜி பரம்பொருள் உதவியுடன் செய்யலாம் என்று இருக்கின்றேன். கேள்வி மிகவும் சுருக்கமான கேள்வி, அவர் எழுதி அனுப்பியது. ஞானத்திற்கும் முத்திக்கும் என்ன தொடர்பு, இரண்டும் ஒன்றா வெவ்வேறா என்பதுதான் அவருடைய கேள்வி. அது நல்ல கேள்வி. ஏனென்றால் அதைத்தான் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஞானம் என்று சைவ சித்தாந்தம் எதை சொல்லுகின்றது? அறிவு. இந்த அறிவை நாங்கள் எங்கிருந்து எடுக்கின்றோம்? சாஸ்திர நூல்கள், சாஸ்திரங்கள், சோஸ்திரங்களில் இருந்து எடுக்கின்றோம். சாஸ்திர நூல்களில் இருந்து இந்த அறிவை பெறுகின்றோம் என்று படித்திருக்கின்றோம். ஆகவே ஞானம் என்றால் சைவ சித்தாந்த வரையறுத்தபடி அறிவு. அறிவை எடுக்கும் இடம் சாஸ்திரங்கள். ஆனால் அந்த ஞானத்தை எடுத்து அந்த நிலையில் நாங்கள் அந்த ஞானத்தை எடுத்து விட்டோம் என்றால், முழுமையாக எடுத்தால்தான் அந்த முத்தி என்றது, வீடு பேர் என்ற விடயம் எங்களுக்கு கிடைக்கும். அது நாங்களாக எடுக்கும் விடயம் அல்ல, திருவருளால் கொடுக்கப்படுவது என்று சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. பேராசிரியர்கள் நன்றாக அதை விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இலகுவாக சுருக்கமாக ஒரு சொல்லில் பதில் சொல்லலாம். ஞானமும் முத்தியும் இரண்டும் ஒன்று அல்ல. ஆனால் முத்தியை அடைவதற்குரிய இறுதி நிலைதான் ஞானம். ஞானம் எங்கிருந்து புறப்படுகின்றது? ஞானம் என்றால் அறிவு. அறிவு சாஸ்திர நூல்களில் இருந்து புறப்படுகின்றது. அந்த சாஸ்திர நூல்களில் இருந்து புறப்படும் அறிவை நாங்கள் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்ற முறையில் போகும்போது, இறுதியாக நிட்டை கூடுதல் நிலையில் நிற்கும் போது, அந்த முழு ஞானத்தில் அந்த நேரம்தான் இறைவன் தானாகவே வந்து எங்களை ஆட்கொண்டு முத்தி தருகின்றார் என்பது சைவ சித்தாந்த கருத்து என்று பேராசிரியர்கள் மூலம் படித்தேன். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு சுருக்கமான பதில் அது. ஆனால் வேறு கேள்வி வராதபடியால் சிறிது விரிவாக்குவோம் அந்த விடயத்தை. நாங்கள் போன வகுப்பில் பார்த்திருந்தோம், சாஸ்திரம் பயில்வது ஏன் என்று அதற்குரிய விளக்கங்கள் எல்லாம் பார்த்திருந்தோம். அதில் என்னத்தை பார்த்தோம்? அதில் ஒரு இறுதி சமரி என்று சொல்லுவோம், ஒரு தொகுப்பை என்று ஞாபகப்படுத்துவோம். இந்த சாஸ்திர நூல்களை ஏன் படிக்க வேண்டும் என்பதற்கு சுருக்கமான பதிலாக அது எங்களுடைய ஆன்மீக சாதனைக்கும் உதவி செய்யும், உலக வாழ்க்கைக்கும் உதவி செய்யும் என்று பார்த்தோம். ஆனால் அதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், இந்த ஞானம் என்பது எங்களுடைய கஷ்டங்களை போக்க வல்லது. இந்த ஞானம் என்பது பேரின்ப வீடு பேற்றை தருவது. இந்த ஞானம் அதாவது இந்த சாஸ்திர நூல்களை படிப்பதைத்தான் ஞானம் என்று சொல்கின்றேன். அடுத்ததாக எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்றது என்று பார்த்தோம் போன வாரம். சாஸ்திரம் என்றால் அறிவு, அறிவு என்றால் ஞானம் என்று பார்த்தோம். அதைவிட சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நான்கு படிமுறைகளில் இந்த அறிவு திறனுடன் இந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்றும் பார்த்தோம். அதைவிட ஞானம்தான் இறுதியில் வீடு பேராகிய முத்தியை தரும் என்று பார்த்தோம். இந்த ஞானம் எல்லாவற்றையும் தரக்கூடியதாகத்தான் இந்த சாஸ்திர நூல்கள் எங்களுக்கு இறையருளால் அருளாளர்கள் மூலம் கிடைத்திருக்கின்றது என்று பார்த்தோம். இந்த திருமுறைகள் சோஸ்திரங்களை நாங்கள் இந்த சாஸ்திரங்கள் படித்தால் முழுமையாக சோஸ்திரத்தில் இருந்து பயன்பெறலாம் என்றும் பேராசிரியர் கூறியிருக்கின்றார். சாஸ்திரங்களை அறிந்தால்தான் சோஸ்திரங்கள் என்ற தேவார திருமுறைகளை நாங்கள் படிக்கும் போது அதன் பொருள் அறிந்து படிக்கும் போது அதனால் கிடைக்கும் பயன் அபரீதம் என்று சொல்லி தந்திருக்கின்றார். அதைவிட இது எங்களுடைய வாழ்க்கைக்கும் இறுதியாக தொகுப்பாக எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் மிகவும் இன்றியமையாதது என்று பார்த்தோம். அதுதான் இறுதி கருத்து. அதைத்தான் சிறிது விரிவாக பார்த்தோம். ஆகவே இப்படியான விடயங்களைத்தான் இந்த சாஸ்திர நூல்கள் தருது என்று பார்த்தோம். இன்று அன்பருடைய கேள்வி முத்திக்கும் ஞானத்துக்கும் இருக்கும் விடயம் விஷயம் என்னென்று கேட்டதையும் ஆரம்பத்தில் சுருக்கமாக பார்த்து விட்டோம். இப்போது சிறிது விரிவாக இந்த நான்கு படிநிலைகளை பற்றி பார்ப்போம். அதாவது நாங்கள் எல்லோரும் பாபாஜியின் கிரியா யோகா வில் பாபாஜி எங்களுக்கு தந்த விளக்கத்தின்படி எல்லா ஆன்மாக்களும் வேதாந்தத்தில் இருந்துதான் சித்தாந்தத்திற்குள் வர வேண்டும், அப்படித்தான் வந்த ஆன்மாக்கள் என்று குறிப்பு தந்திருக்கின்றார். அதைத்தான் சைவ சித்தாந்தமும் விளக்கமாக கொடுக்கின்றது. ஆகவே நாங்கள் கிரியா சாதகர்கள் அல்லது சிவனடியார்கள் எல்லோருமே வேதாந்தத்தில் இருந்துதான் சித்தாந்தத்திற்குள் வர வேண்டும். அந்த முறையில்தான் எங்களுடைய பயணம் அமைகின்றது. ஆகவே இந்த வேதாந்தத்தில் இருந்து சித்தாந்தத்திற்குள் வருவது என்பது எங்களுடைய படிநிலைகள். இந்த படிநிலைகளில்தான் நாங்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நிலைகளில் வளர்கின்றோம், வளர வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இந்த வளர்ச்சி எப்படி இருக்கும்? சரியை என்றால் என்ன? உடல் அளவில் நாங்கள் இறைவனை, குருவை வழிபடுவது. கிரியை என்றால் என்ன? சைவ சித்தாந்தம் சொல்கின்றது உடலாலும் மனதாலும் வழிபடும் முறை. யோகம் என்றால் என்ன? மனதால் மாத்திரம் வழிபடும் நிலை. ஞானம் என்றால் என்ன? அறிவால் நாங்கள் அந்த ஞானத்தை பெறும் நிலை என்று சைவ சித்தாந்தம் விளக்கமாக சொல்கின்றது. ஆனால் இவையெல்லாம் தனித்தனி வழிகள் அல்ல, இவையெல்லாம் படிநிலைகள் என்பதை வலியுறுத்தி சொல்கின்றது. ஆகவே ஒரு முறையில் நின்றுவிட்டோம், எங்களுக்கு அதன் வழி எங்களுக்கு முத்தி கிடைக்கும் என்றால், இன்று அன்பர் கேட்ட கேள்வியை கொஞ்சம் விரிவாக்குகின்றேன், அது முத்தி அல்ல, அது சித்தி என்று சொல்லப்படுகின்றது. அதை சைவ சித்தாந்தத்தில் அடிப்படையிலேயே சொல்கின்றார்கள் பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். பசு பாசஞானம், பசு ஞானம், பதி ஞானம் என்றே இருக்கின்றது. இது பேரளவில் ஞானம் 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 என்று சொன்னாலும் இறுதியான ஞானம் பதி ஞானம். ஆனால் எல்லாம் ஒரு நிலையை அடைவது, ஞான நிலையை அடைவதற்குரிய வழிகள், முறைகள். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஞானம் பெறுவதை இன்னொரு முறையிலும் சொல்கின்றார்கள். சைவ சித்தாந்தத்தில் சித்தி என்று சொல்வார்கள், சித்தி கிடைக்கும் என்று. ஆகவே நாங்கள் சரியையில் கிரியையில் யோகத்தில் இருக்கும் போது கிடைப்பவை எல்லாம் சித்திகள். ஆனால் ஞானத்திற்கு வந்த பின்தான் கிடைப்பது ஞானம். ஆனால் இந்த நான்கு வழிமுறைகளில், இந்த நான்கு படிநிலைகளில் நாங்கள் நின்றுதான் வருகின்றது இந்த ஆன்மாக்கள். அது நான்களாகவே எடுத்துக்கொள்வதல்ல, இறை அருளால் எங்களுக்கு கிடைத்து கொண்டு வருவது எங்களுடைய பக்குவ நிலைக்கு ஏற்றபடி. இதை அழகாக பேராசிரியர் சொல்லுவார் ஒரு உபமானம் மூலம். ஒரு ஏதாவது ஒரு பழத்தை எடுத்தோம் என்றால் அதனுடைய முதல் நிலை அது அரும்பு கட்டும், அரும்பு மலராகும், மலர் காயாகும், காய் கனியாகும் என்று பேராசிரியர் சொல்லித் தந்திருக்கின்றார். இந்த அரும்பு என்பது என்ன? சரியை மார்க்கம். இந்த மலர் என்பது என்ன? கிரியை மார்க்கம். இந்த கனி காய் என்பது என்ன? யோகம், யோக நிலை. கனி என்பது என்ன? ஞான நிலை. ஆகவே இது உபமானமாக சொல்லப்பட்ட ஒன்று. ஆகவே நாங்கள் ஒரு பழத்தை முற்றாக அந்த பழப்பருவத்தை அடைந்து எப்படி சாப்பிடுகின்றோமோ ருசிக்கின்றோமோ அதே போல எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை இந்த படிமுறைகளில் சென்றுதான் இறுதியாக அந்த ஞான பழத்தை பெறுகின்றோம். அது பெற்றுவிட்டோம் என்றால் அது முத்தி அல்ல. சைவ சித்தாந்தம் சொல்கின்றது அது பெற்று முடிந்தவுடன் நாங்கள் இறைவனின் ஆட்கொள்ளுதலுக்கு நாங்கள் நிற்க வேண்டும். அவர் வந்துதான் தருவது எங்களுக்கு ஆன்மாக்களுக்கு முத்தி என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இதுவே இது இதுதான் இன்று அன்பருடைய கேட்ட கேள்விக்கு இன்னொரு விளக்கமான விடயம். ஆகவே நாங்கள் போன வகுப்பில் சாஸ்திரங்கள் ஏன் படிக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இது அமைகின்றது. அந்த கேள்வியும் பாபாஜியின் அருளால் என்று வந்தபடியால் நாங்கள் அதை கொஞ்சம் விரிவாக இன்னும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது மிகவும் இன்றியமையாதது. இவற்றை நாங்கள் பார்க்கும்போது இதை சைவ சித்தாந்தத்தில் எண்ணத்திற்காக அடிப்படையில் இருந்து பார்ப்போம் என்றால், எண்ணத்திற்காக எங்களுக்கு இந்த மானுட சரீரம் உடல் தரப்பட்டதென்று சிறிது பின்னோக்கி பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் மனம், வாக்கு, காயம், முக்கரணங்களாலும் இறை வழிபாடு நடத்தி அல்லது குரு வழி மூலம் இறை வழிபாடு நடத்தி முத்தி இன்பத்தை பெறு வீடு பேரை பெறுவதற்காகத்தான் இந்த உடலில் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் எத்தனை உடல்கள் எடுக்க வேண்டும் அவற்றை முடிப்பதற்கென்பது ஒருவருக்கும் தெரியாது. அது தெரியவும் போவதில்லை. எங்களுடைய பயிற்சிகள் மூலம் நாங்கள் எங்கு இருக்கின்றோம் என்று உள்ளுணர்வால் குரு சத்குரு மூலம் பரம்பொருள் மூலம் நாங்கள் உணர்ந்து கொண்டு போகலாமே தவிர அதை விட வேறு ஒன்றும் எங்களுக்கு அதில் சொல்ல முடியாது. இருப்பினும் அந்த படிமுறைகள் என்பது மிகவும் முக்கியம். சரியை கிரியை யோகம் ஞானம். ஆகவே இந்த சரியை கிரியை யோகம் ஞானத்தின் இந்த வழிகளில் நாங்கள் எவ்வாறு இந்த வழிகளில் நிற்கின்றோம் என்றும் பார்த்திருக்கின்றோம். உடல் மூலமாக முதலாவது நெறி அல்லது படிமுறையில், இரண்டாவது நிலையில் உடலும் மனமும், அது கிரியை நிலை. யோக நிலையில் மனம் மாத்திரம், ஞான நிலையில் அறிவில் இருக்கின்றோம் என்று பார்த்தோம். இவற்றுக்குள் தான் கோயில் வழிபாடுகள், உழவார தொண்டுகள் எல்லாமே அமைகின்றது ஒவ்வொரு நிலையிலும் என்றும் பார்த்திருக்கின்றோம். ஆகவே முக்கரணங்களாலும் நாங்கள் இந்த நிலைகளில் செயல்பட வேண்டும். என்றும் பார்த்திருக்கின்றோம். இந்த நான்கு படிநிலைகளில் அதைவிட என்ன பார்த்தோம்? இந்த மூன்று இந்த நான்கு நிலைகளிலும் நிற்கும் போது இறுதி முத்தி, இறை முத்தி, பதி முத்தி என்பது எங்களுக்கு ஞான நிலையில் இருக்கும் போதுதான் கிடைக்கின்றது என்பது மறக்கக்கூடாது. நாங்கள் சரியையிலும் சித்தி பெறலாம், கிரியையிலும் சித்தி பெறலாம், யோகத்திலும் சித்தி பெறலாம். அது எங்களுடைய படிநிலைகள். ஆகவேதான் யோகி ராமையா அவர்கள் இந்த சைவ சித்தாந்தத்தை நான் படிக்கும் முன் அவர் யோகத்தில் சொல்லித்தந்த முறை இந்த நான்கு நிலைகளையும் 16 வகுத்து காட்டியிருக்கின்றார். இந்த 16 படித்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை மீளாய்வுக்கு, சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், அது நான்கு நிலைகள். இந்த கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், அடுத்த நான்கு நிலைகள். இந்த இடத்தில் ஒரு குறிப்பு தந்தார் ஜோகி ராமையா அவர்கள். பாபாஜி அவர்கள் இந்த கிரியா யோகத்தை வகுக்கும் போது இந்த 16 நிலைகளில் ஒரு நிலையான கிரியையில் யோகம் என்ற நிலையை எடுத்துத்தான் இந்த யோகத்திற்கு கிரியா யோகம் என்று பெயர் கொடுத்தார் என்று பாபாஜி அவர்கள் தனக்கு கூறியதாக ஜோகி ராமையா அவர்கள் தன்னுடைய சாதகர்களுக்கு அதை தெரிவித்தார். ஆகவே நாங்கள் கிரியா யோகம் செய்கின்றோம், கிரியா யோகம் செய்கின்றோம் என்று நாங்கள் வாய்க்கு வாய் சொன்னாலும் எங்களுடைய சாதகர்கள் எல்லோரும் இந்த கிரியா யோகம் என்றது என்ன, அது எங்கிருந்து வந்தது, அந்த பெயர் என்னென்று வந்ததென்று யாராவது கேட்டால் இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் இருந்து அது நிரூபணமாகி இருக்கின்றது. யோகி ராமையா அவர்கள் சொன்ன 16 படிநிலைகள் தான் சைவ சித்தாந்தத்தில் அடிப்படையாக சொல்லப்பட்ட நிலை. அங்கிருந்து தான் யோகி ராமையா அவர்கள் அதை கிரியா யோகத்தில் சொல்லியிருக்கின்றார். அங்கிருந்து தான் அந்த சிவயோகத்தில் ஆதி அனாதியான சிவயோகத்தில் இருந்துதான் இந்த சைவ சித்தாந்தங்கள் வந்திருக்கின்றது. அதில் இருந்துதான் கிரியா யோகமும் வந்திருக்கின்றது. ஆனால் கிரியா யோகத்தின் மூல அடிப்படை கருத்துக்கள் மூலம் சைவ சித்தாந்தத்தில் இருப்பதைத்தான் யோகி ராமையா அவர்கள் எடுத்து சாதகர்களுக்கு கொடுத்தார்கள். ஆகவே இந்த விடயங்கள் எங்களுக்கு இப்போதுதான் புலப்படுகின்றது. ஏன் அது முதல் புலப்படவில்லை என்று யாராவது மனம் வருந்தினால், கிரியா சாதகர்கள் அப்படி மனம் வருந்த தேவையில்லை. ஏனென்றால் எல்லாம் நடப்பது பரம்பொருளால் என்பது விளங்கி கொண்டு போகின்றது எல்லா சாதகர்களுக்கும் இப்போது. ஆகவே கிரியா பாபாஜி அவர்கள் எங்களை சரியாக வழி நடத்தி செல்கின்றார். தேவையான இடத்தில் பரம்பொருளை காட்டுகின்றார், மற்ற இடங்களில் யோகத்தை காட்டுகின்றார். ஆகவே நாங்கள் எங்களுடைய அறிவுத்திறன் நிலைகளுக்கு ஏற்றவாறு இவற்றை கிரகிக்கின்றோம். படிக்கவில்லை மறந்துடாதீர்கள் யோக சாதகர்களே, நாங்கள் பயிலுகின்றோம். அதுவும் சாஸ்திர நூல்களை ஏன் படிக்கக்கூடாது, பயில வேண்டும் என்று போன வகுப்பில் பார்த்தோம். சைவ சித்தாந்த பேராசிரியர் அதை அருமையாக விளங்கப்படுத்தினார். படிப்பதற்கும் பயிலுவதற்கும் வித்தியாசம் உண்டு. அதை அவர் மீண்டும் ஒருமுறை உங்களுடைய ஞாபகத்திற்கு, படிப்பதென்றால் நாங்கள் வாழ்க்கையில் படித்த கல்வியை எடுத்து பாருங்கள், படித்ததெல்லாம் கன காலத்திற்கு ஞாபகத்தில் இராது, தேவையும் படாது. அதனுடைய செயல்முறையை வைத்துத்தான் வாழ்க்கையை முடிக்கின்றோம். ஆனால் அந்த முறைப்படி நாங்கள் இந்த சாஸ்திர நூல்களை படித்துவிட்டால் அதை நாங்கள் நாளைக்கு மறந்து விடுவோம். ஆகவேதான் அதை பயிலுதல் வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் வரையறுக்கின்றது. அந்த பயிலுதல் மூலம் என்றால் என்ன? படித்தலும் பயிலுதலும் உலக அளவில் ஒரே சொல்லாக தென்பட்டாலும் பெரிய வித்தியாசம் ஒன்று என்று போன வகுப்பில் பார்த்தோம். அதை மீட்டல் செய்து விடுவோம். பயிலுதல் என்றால் படிக்க வேண்டும், அதன் பின் அந்த படித்ததை மீண்டும் படிக்க வேண்டும், அதன் பின் அதை மீண்டும் படிக்க வேண்டும், மீண்டும் 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 படிக்க வேண்டும். தென் அதை அதுக்கு பின் அதை சிந்திக்க வேண்டும், தெளிய வேண்டும், செயல்முறைக்கு கொண்டு அனுபவத்தை பெற வேண்டும், இறுதியில் ஞானத்தை அடைய வேண்டும். ஞான முடிவில் முத்தியை பரம்பொருள் கொடுக்கும் போது எடுக்க வேண்டும். ஆகவே இந்த பயிலுதல் மூலம்தான் நாங்கள் இந்த சாஸ்திர நூல்களை படிக்க வேண்டும் என்று சென்ற வகுப்பில் பார்த்திருந்தோம். ஆகவே இந்த நான்கு நெறிகளை நாங்கள் பார்த்து கொண்டு போகும்போது இந்த 16 முறைகளாக இந்த நான்கு நெறிகளும் வகுக்கப்பட்டிருக்கின்றது என்று யோகி ராமையா அவர்கள் சொன்னதாக சொன்னேன். அது எங்கிருந்து இந்த கிரியா யோகம் என்ற பெயர் வந்ததுக்குரிய விளக்கமும் கிடைக்கப்பெற்றது. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஒரு அறிகுறியை பாபாஜி காட்டுகின்றார். இந்த கிரியா யோகம் கிடைக்கப்பெற்ற ஆன்மாக்கள் எல்லோரும் இப்போது கிரியையில் யோக நிலையில் அது எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இதை நாங்கள் படிநிலைகளாக பார்த்து கொண்டு போவோமாக இருந்தால், ஏறு வரிசையில் சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், அதன் பின் கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம். ஆகவே வளர்ந்து கொண்டு போகின்றோம். அந்த முத்தி நிலை எங்கே இருக்கின்றது என்று பார்த்தால், அரபலி தூரத்திற்கு வந்துவிட்டோம் என்று இந்த கருத்துக்கள் எங்களுக்கு புலப்படுத்துகின்றது. இருப்பினும் இறுதியான நிலையாகிய ஞானத்தின் ஞானத்தை அடையும் வரைக்கும் இந்த பிறப்பிலோ இன்னும் பல பிறப்புகளுக்கு பின்னோ இன்னும் பல விடயங்களை நாங்கள் தாண்ட வேண்டும். ஆகவே அதுதான் எங்களுடைய கிரியா யோகத்தின் சிறப்பு. ஆகவே இந்த படிநிலைகளில்தான் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் கிரியா சாதகர்களை வழி நடத்துகின்றார். ஆகவே இப்போது நாங்கள் கிரியா யோகத்தை பயில்கின்றோம். இந்த கிரியா நிலையில் இருக்கும் யோகத்தை பயின்று கொண்டிருக்கும் போது அதில் எல்லா நிலைகளும் படிநிலைகளுமே உண்டு. ஆனால் வெவ்வேறு கோணங்களில் ஒன்று, வெவ்வேறு நிலைகளில் ஒன்று என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் யோகத்தில் இருந்தாலும் சரியை உண்டு, கிரியை உண்டு, யோகத்தில் யோகம் உண்டு, யோகத்தில் ஞானம் உண்டு. இந்த நிலைகளிலிருந்து இந்த ஞானங்கள் என்பது அந்தந்த படிநிலைகளில் இறுதியான நிலையாக சொல்லப்படுகின்றது. அந்த நிலையை அடையும் போது யோகி ராமையா அவர்கள் சொன்னார்கள் அவருடைய சத்சங்கத்தில், இந்த சித்திகள் என்பது வந்து போகும் அந்தந்த படிநிலை ஞானங்களை அடையும் போது. அதில் நாங்கள் நினைத்தோம் என்றால் எங்களுக்கு சித்தி கிடைத்து விட்டது, அது அட்டமா சித்தியாக இருக்கலாம் அல்லது ஏதாவது சித்தியாக இருக்கலாம், அந்த படிநிலைகளுக்குரிய முத்தி என்று சொல்லுவார்கள், சாரி சித்தி என்று சொல்வார்கள் அல்லது நிலைகள் என்று சொல்வார்கள். சைவ சித்தாந்தத்தில் ஒவ்வொரு மார்க்கத்திலும் போகும்போது அந்த பதவி என்றும் சொல்லுவார்கள், சாலோக பதவி, சாரூப பதவி என்றெல்லாம் இருக்கதை பற்றி நாங்கள் இன்னொரு வகுப்பில் படிப்போம். இந்த நான்கு நிலைகளிலும் ஒவ்வொரு பதவி கிடைக்கும் என்று சொல்வார்கள். அதை முத்தி என்று சொல்வதில்லை சைவ சித்தாந்தத்தில். இறுதியாக கிடைக்கும் ஞானத்தில், ஞானத்தில் கிடைக்கும் முத்தி தான் முத்தி, அதுதான் பதிமுத்தி. ஆகவே இந்த இடையில் கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்கும் இந்த சித்தியல் என்றும் சொல்வார்கள் யோகத்தில். இந்த சித்தியல் எல்லாம் நாங்கள் கிடைத்து விட்டதே என்று அந்த இடத்தில் நாங்கள் எங்களுடைய சாதனையையோ அல்லது எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையையோ அடைந்து விட்டோம் என்று சிறு ஆணவ மலத்தாலோ அல்லது ஒரு சந்தோஷ நிலையிலோ அதை நினைத்தோம் என்றால் அத்துடன் அது தடங்கள் பட்டு நின்றுவிடும். ஆகவேதான் நாங்கள் இந்த பாதையில் தொடர்ந்து பயணித்து செல்ல வேண்டும். அப்படியான தடைகள் வரும்போதுதான் எங்களுக்கு சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் எங்களுடைய தந்தையாக, எங்களுடைய குருவாக, எங்களுடைய கடவுள் நிலையில் இருக்கும் பரம்பொருளாக, பரம்பொருளுக்கு கீழ் அந்த நிலையில் அவர் இருக்கின்றார். இருந்து எங்களை மேலே தூக்கிச் சென்று ஞானத்தில் ஞானம் வரைக்கும் கொண்டு சென்று விடுகின்றார். அங்குதான் நாங்கள் பதி ஞானத்தை பெறுகின்றோம். அந்த இடத்தில் கொண்டு சென்று விடுகின்றார். இந்த மார்க்கம் மூலம் அந்த நிலையில்தான் நாங்கள் இறைவனின் முத்தி இன்பத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த நிலை வரையும் கொண்டே விடுவது தன்னுடைய பொறுப்பு என்று பாபாஜி அவர்கள் தன்னுடைய தெய்வீக குரலில் சில இடங்களில் அந்த குறிப்பு தந்திருக்கின்றார் சூட்சுமமாக. ஆகவே தன்னுடன் வாருங்கள், தான் அழைத்து செல்கின்றேன் என்பதுதான் பாபாஜியின் முழக்கம். அதற்கு அவருடைய தங்க விதிகளை பின்பற்றி கொண்டு வர சொல்கின்றார். அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி, நாங்கள் அதன் வழி நிற்போம். சாஸ்திரம் வழி அறிவை பெறுவோம். அறிவென்றால் ஞானம். ஞானத்தை பெறுவோம். ஞானம் என்பது முத்தி அல்ல, இறுதி நிலை அல்ல. அந்த இறுதி நிலை ஞானத்தில் போகும்போது ஞானத்தில் ஞானத்தில் தான் கிடைக்கப் போகின்றதே தவிர அதற்கு முன் அல்ல. ஆகவே அதை நாங்கள் உணர்வோம். அதை உணர்ந்து எங்களுடைய சாதனையை நாங்கள் சிறிது சிறிதாக பெருக்கிக் கொண்டு செல்வோம். அதன் வழி வெற்றி பெற வேண்டும். அதற்கு சத்குரு கிரியா பாபாஜியின் அருளையும் பெரும்பொருளின் அருளையும் வேண்டி இன்றைய அன்பர் சொன்ன இந்த ஒரு சிறிய கேள்வியிலிருந்து இவ்வளவு விடயத்தையும் பாபாஜி பெரம்பொருள் ஆசியுடன் அவர்களால் என் மூலம் இது கிடைக்கின்றது என்று நினைக்கின்றேன். நன்றி சொல்லுகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இன்று இரவன் ஐயா வகுப்புக்கு கலந்து கொள்ள முடியாது என்று ஒரு தகவல் அனுப்பியிருந்தார். கார்த்திகேயன் ஐயா அவர்கள் தான் இன்று எங்களுடன் இருக்கின்றார்கள். அவருடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா. ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம்
ஓம் சிவாய
ஓம் சிவாய நம.
பயிலக்கூடிய பயிற்சியை அடிப்படையாக கொண்டு தெளிவான பதில பாபாஜி நமக்கு அவசியம். நம்ம செய்யக்கூடிய படிநிலையே இதுதான். நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரியாதுனாலும் இதுதான். ஆனா தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு பெரிய பலன் என்னன்னா, நம்ம சரியான கோட்ல போயிட்டு இருக்கிறோம், சரியான வழியில போயிட்டு இருக்கிறோம் தெளிவுபடுத்திக்கிறதுக்கு இந்த பாபாஜி இந்த நேரம் நமக்கு தேவைப்படுது. கருதி இந்த சொற்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்கிறது. செய்த உதவி கடலிலும் தெரியுது. விளைவு சத்குருவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் தெளிவா இந்த தெளிவு முக்கியமா தேவை. ஒரு 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 ஊருக்கு நம்ம போறோம்னா நம்ம என்ன ஊருக்கு போறோம்ன்றத முடிவு பண்ணிதான் ஆகும். அந்த முடிவு பண்ணி போனாதான் அந்த வேலையை நம்ம செம்மையா செய்யும், சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடிப்படையான கருத்துக்கள் தான் நமக்கு அமைச்சு. இந்த வகையில இந்த சத்தங்கம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இதை நீங்க ரொம்ப பூர்த்தி ஞான வழியில நின்று பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான படியா ஆச்சரியப்படியும். அக்காலங்கள் சொல்ல கிடைச்சி போச்சுன்றதுனால வந்து நீங்க நமக்கு அது அது யாருக்கு தெரியும். தெரிஞ்சு அவங்கெல்லாம் எப்போ அருளாளர்கள்லாம் பாடுபட்டுருக்காங்க, தவா இருக்காங்க. தவா தான் அந்த மாதிரி காரியங்கள் அவங்க போய் நாம பல பிரிவில் அந்த தொடர்புகள் அதனால இப்பத்திய காலகட்டத்தில் நமக்கு ஒரு ஈஸியாக கிடைக்கும்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம் ஓம் சிவாய நம. பழமை போல காத்தியேன் ஐயா, நீங்கள் அதை மிகவும் ரத்தின சுருக்கமாகவும் சிறிய கூடுதல் விளக்கத்துடனும் அதை கொடுத்திருக்கின்றீர்கள். எல்லாமே பாபாஜி பரம்பொருளின் இயக்கம் என்பதுதான் உண்மை. அதை அவர்கள் தான் எங்களை இயக்குகின்றார்கள். எல்லோரையும், என்னையும் உங்களையும் மாத்திரமல்ல, இதை பேசுவதற்கு கேட்பவர்களை கூட அவர்கள் தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்வோம். அவர்களிடம் அவர்களுடைய ஆசியை இறைஞ்சுவோம். இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு பாபாஜியுடன் பாபாஜியின் அருளுடன் விடை காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் ஓம் சிவ.